அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 20 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரும் ஜனவரியிலே நடக்கும் என இலங்கை அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்.
ஜனவரி மீனாட்டே ஜனாதிபதி வரணே தீரும் தினே அறியிட்டு மக்கியா தினே நம்ம தான் நம்ம தாமை.
இலங்கையில் நடந்தது இனப்படுகொலையே என்று வடமாகாண சபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என சிவாஜிலிங்கம் வைத்த கோரிக்கை ஏற்கப்படாதது தொடர்பில் உருவாகியிருக்கும் சர்ச்சை குறித்த செய்திகள்.
இனப்படுகொலை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறந்தால் நாங்கள் எங்களுடைய பதவிகளை தொடர்ந்து நாங்கள் போராட நீங்களை நிர்பந்திக்க வேண்டாம், தள்ள வேண்டாம் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.
சம்பந்தன் அவர்கள், இந்த சொற்பிரயோகத்தில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனம் இல்லை, ஆனால் இது அல்ல நேரம் என தெளிவாக சொன்னார்.
ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்து ஜாமீன் வெளியில் வந்திருக்கும் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவும் அனுதாபமும் தெரிவித்து மத்திய அமைச்சர் மேனகா எழுதிய கடிதம் அவரது சொந்த கருத்து என்று பாஜக தெளிவுபடுத்தியிருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
சிரியாவின் கோபில் நகரை காப்பாற்ற இஸ்லாமிய வன்மவாதிகளுக்கு எதிராக போராடும் கேடிஷ் மக்களுக்கு உதவி வழங்கும் முகமாக அங்கு போகும் ஈராக்கின் கேடிஷ் பெஷ்மேகா போராளிகள் துருக்கிக்குள் வந்து சிரியாவுக்குள் செல்ல தமது நாடு அனுமதி வழங்கும் என்று துருக்கிய வெளியுறவு அமைச்சர் மென்லூட் கவுசோக்லோ தெரிவித்திருக்கிறார். வடக்கு சிரிய நகரான கோபேனில் கேடிஷ் போராளிகளுக்கு உதவியாக இராணுவ போராயுத பொதிகளை அமெரிக்கா வான்வழியாக கீழே போட இருப்பதாக அமெரிக்கா அறிவித்த சொற்ப நேரத்தில் துருக்கி அமைச்சகம் இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறது. இதற்கிடையே கேடிஷ் போராளிகளை பயங்கரவாதிகள் என்று விமர்சித்திருந்த துருக்கியின் அதிபர் எர்டோகான் கேடிஷ் பயங்கரவாதிகளுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். துருக்கிய பிரிக்கும் பிரிவினவாத நோக்கம் கொண்ட கேடிஷ் குழுவினருக்கு துருக்கி அரசு உதவும் நிலை ஏற்படக்கூடும் என்று துருக்கி அதிபர் ஆத்திரம் தெரிவிக்கும் கருத்தாக இது இருக்கலாம் என்று கருதப்படுகிறது.
ஒரு அவசர நிலையில் சிரியாவின் குர்துக்களுக்கு இராணுவ ஆயுத தளபாடங்களை வான் மூலமாக வழங்குவது மிகவும் அவசியமானது என்று அமெரிக்க சுற்றுச் செயலர் ஜான் கெரி அவர்கள் கூறியிருக்கின்றார். இந்த நகர்வு அமெரிக்க கொள்கையில் எந்தவிதமான மாற்றத்தையும் பிரதிபலிக்காது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். கொபானியில் பெருமண்ணிக்கையில் இருக்கின்ற இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் தரை மூலமான சண்டையை தெரிவு செய்திருப்பதாக அவர் கூறினார். அந்த நகரை பாதுகாக்கும் படைகள் மிகவும் சிறியது என்றாலும் அவர்கள் வீரமிக்க சமூகத்தினர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வான் மூலமான ஆயுத விநியோகத்தை வரவேற்றிருக்கின்ற கொபானியில் இருக்கின்ற குர்துக்கள் ஆனால் இஸ்லாமிய அரசை வெல்ல அது போதாது என்று கூறியிருக்கின்றார்கள்.
ஈராக்கின் தலைநகர் பாக்தாத்தில் ஷியா பிரிவினர் பள்ளிவாசல் ஒன்றுக்கு வெளியே நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது 11 பேராவது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் நடத்தப்பட்ட இரண்டாவது தாக்குதல் இதுவாகும். மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு ISI வன்மவாதிகள் நடத்தும் பிரச்சார இயக்கத்தின் ஒரு அம்சமாகவே இந்த இரு தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கின்றன என்று ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே பாக்தாத்தின் தெற்கே கர்பாலா நகரை சுற்றியுள்ள பகுதியில் கார் குண்டுகள் 3 வெடித்ததில் குறைந்தது ஒருவராவது பலியாகியிருக்கிறார். இந்த வார இறுதியில் புனித மொஹர்ரம் மாதம் தொடங்கியதும் பல்லாயிரக்கணக்கான ஷியா யாத்திரிகள் கர்பலாவில் கூட இருக்கிறார்கள்.
நைஜீரியாவில் 6 வாரங்களாக இபோலா தொற்றியவருக்கும் புதிதாக ஏற்படாத காரணத்தினால் அந்த நாட்டை உலக சுகாதார நிறுவனம் இபோலா இல்லாத நாடாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இந்த நோயை தடுக்கலாம் என்பதை காண்பிக்கும் ஒரு வெற்றிகரமான நிகழ்வு இது என்று தலைநகர் அபுஜாவில் பேசிய உலக சுகாதார நிறுவன பிரதிநிதி ரோய் கமா வாஸ் அவர்கள் விவரித்திருக்கின்றார். கடந்த ஜூலையில் ஒரு லைபீரிய ராஜதந்திரி இந்த நோயை நைஜீரியாவுக்கு கொண்டு போனார். ஆனால் அங்கு இதனால் 8 பேர் மாத்திரமே இருந்ததுடன் 20 பேருக்கு மாத்திரமே நோய் தொற்று ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இபோலா நைஜீரியாவுக்கு மீண்டும் வரலாம் என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். வெள்ளியன்று செனகலும் இபோலா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் சியரா லியோன், கினி, லைபீரியா ஆகிய நாடுகளில் நோய் தொடர்ந்து பரவுகின்றது.
இந்துக்களின் வருடாந்த தீபாவளி திருநாளை பாகிஸ்தான் அரசாங்கம் வருடாந்த தேசிய விடுமுறை தினமாக பிரகடனம் செய்ய வேண்டும் என்று பாகிஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ரமேஷ்குமார் அரசாங்கத்தை கேட்டிருக்கிறார். பாகிஸ்தான் இந்து கவுன்சிலின் ஊடகத்துறை பேச்சாளரான டாக்டர் ரமேஷ்குமார் MP அவர்கள் எமது BBCக்கு வழங்கிய தகவலில் சிறுபான்மை மக்களின் அடிப்படை உரிமை இது என்று கூறியதோடு அனைத்துலக மட்டத்தில் பாகிஸ்தானின் மதிப்பை இது மென்மைப்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். இந்த வேண்டுகோள் பற்றி அரசு தரப்பிலிருந்து கருத்து எதுவும் இன்னமும் வெளியாகவில்லை. பாகிஸ்தானில் இந்துக்களின் மொத்த ஜனத்தொகை 80 லட்சம் ஆகும். இது நாட்டின் மொத்த ஜனத்தொகையில் 4%. உலகெங்குமுள்ள இந்துக்கள் இருவரும் 23 தேதி வியாழக்கிழமை தீபாவளியை கொண்டாடியிருக்கிறார்கள்.
கிழக்கு யுக்ரைனில் கிளர்ச்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள டொனட்ஸ்க் நகரின் இரசாயன ஆலை ஒன்றில் சக்திமிக்க வெடிச்சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. கிளர்ச்சிக்காரர்களின் நிர்வாக கட்டிடங்கள் மற்றும் டான்பாஸ் அரேனா கால்பந்து விளையாட்டு அரங்கம் உட்பட எண்ணர்கள் பல கிலோமீட்டர்களுக்கு தூக்கி வீசப்பட்டன.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் நடத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக புலம்பெயர் தமிழர்களுடன் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் அரசாங்கம் பிரச்சாரம் செய்து வருகிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் முன்கூட்டியே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது என்று இதுவரை வெறும் ஊகங்களாக மட்டுமே இருந்து வந்த தகவலை இப்போது அரசாங்கம் ஒருவராக உண்மைதான் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. வெறும் ஜனவரி மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் என்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல கண்டியில் நடந்த நிகழ்வொன்றில் இன்று ஊடகங்களிடம் அறிவித்திருக்கிறார்.
ஜனவரி மீனாட்டே ஜனாதிபதி வரனே தீரும்
ஜனவரி மாதத்தில் இந்நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். எந்த திகதியில் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் உறுதிப்படுத்தப்பட்டவுடன் அந்த திகதியையும் நான் கூறுவேன் என்ற அமைச்சர் ரம்புக்வெல்ல இலங்கையில் ராஜபக்ச ஆட்சியை அகற்றும் நோக்குடனேயே விடுதலை புலிகள் மீது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்த தடை நீக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் விடுதலை புலிகள் இயக்கம் 2006 பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்ட விடயத்தில் நடைமுறை ரீதியான தவறுகள் நடந்திருப்பதாக சில தினங்களுக்கு முன்னர் ஐரோப்பிய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இலங்கையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் ஜனவரியில் நடக்க இருக்கின்ற சூழ்நிலையில் விடுதலை புலிகள் தொடர்பான ஐரோப்பிய நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு உள்ளூர் அரசியல் மேடைகளில் முக்கிய பிரச்சார விடயமாக சூடுபிடித்திருக்கிறது. ஐரோப்பிய நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பையும் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் அண்மைய லண்டன் விஜயத்தையும் தொடர்புபடுத்தி கொழும்பின் தெருக்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமன்றி அமைச்சர்கள் பலரும் ஏன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கூட எதிர்க்கட்சித் தலைவரின் ஐரோப்பிய விஜயத்திற்கும் விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கத்திற்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது என்று அரசியல் மேடைகளில் கூறி வருகின்றனர். ஐரோப்பிய நீதிமன்றத்தின் தீர்ப்புடன் எதிர்க்கட்சித் தலைவரை அரசாங்கம் தொடர்புபடுத்துவது ஏன் என்று ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவிடம் ஊடகவியலாளர்கள் இன்று கேள்வி எழுப்பினர்.
කවුරුත් සම්බන්ධ කරන්න උත්සාහ කරන්න අවශ්‍ය නැහැ. එතුමන්ලා පසුගිය වකවානුන් තුල අදහස් ප්‍රකාශ කිරීම ඊළඟට
எதிர்க்கட்சி தலைவரை யாரும் இதனுடன் தொடர்புபடுத்த முயற்சிக்க வேண்டியதே இல்லை. அவர் கடந்த காலங்களில் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை இதற்கு போதும். காமன்வெல்த் மாநாடு நடந்த காலத்தில் அவர்களின் கட்சி தலைமையகத்தில் விடுதலை புலிகளுடன் தொடர்பு பட்டிருந்தவர்கள் அல்லது காணாமல் போயிருந்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்களின் உறவினர்களை அழைத்து வந்து வீடியோ பதிவு செய்தனர். ஸ்ரீலங்கா கிளிங்ஃபீல்ட் படத்துடன் தொடர்புடையவர்களை இங்கு அழைத்து வந்து தகவல்களை கொடுத்திருந்தார்கள். இவை எல்லாவற்றையும் நாங்கள் ஊடகங்களில் கண்டிருக்கிறோம். அவர்களின் நிலைப்பாடே அப்படித்தான் இருக்கிறது. அதனால் அவரை விடுதலை புலிகளுடன் தொடர்பு படுத்த முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இங்கிலாந்துக்கு விஜயம் செய்துவிட்டு வந்தார். எல்டிடி டயஸ்போராவின் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுபவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த படங்கள் ஊடகங்களில் வழியாக இருந்ததை நாங்கள் கண்டோம். அவர் பிரதமராக இருந்த போதே விடுதலை புலிகளுடன் ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டார் என்றால் நிறைவேற்று ஜனாதிபதி பதவியும் கிடைத்தால் என்ன செய்வார் என்பதை சொல்ல தேவையில்லை என்றார் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த. அரசாங்கத்தின் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை ஐக்கிய தேசிய கட்சி மறுக்கின்றது.
ජනතාවටදුන්නු බොරු පොරොන්දු ගැන කතා කරන්න බැරි තැන දැන් ආපහු අර සුපුරුදු පරණ බොරු තැටිය වාදනය කරන්න පටන් ගෙන තිනවා.
மக்களுக்கு கொடுத்த பொய் வாக்குறுதிகள் தொடர்பில் பல்கூற முடியாத நிலையில் இந்த அரசாங்கம் இப்போது மீண்டும் பழைய பலவியை பாடுவதற்கு தொடங்கியிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு புலிமுத்திரை குத்தி அரசாங்கம் தங்களின் இயலாமையை மறைக்க பார்க்கிறது. தெரு தெருவாக எங்கள் கட்சி மீது அவதூறு பூசுகின்ற சுவரொட்டிகளை ஒட்டி அரசாங்கத்துடன் தொடர்புடைய தொலைக்காட்சிகளிலும் வானொலியிலும் 24 எங்கள் கட்சி மீதும் கட்சியின் தலைவர் மீதும் புலிமுத்திரை குத்துகின்ற தோல்விகரமான முயற்சியில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது என்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் பேச்சாளர் காயந்த கருணாதிலக்க. பாப்பர் சர் பிரான்சிஸ் ஜனவரி 13 முதல் 15 வரை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக ஏற்கனவே அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாப்பர் சர் விஜயம் மேற்கொள்கின்ற காலத்தில் தேர்தல் நடத்தப்படுவதை விரும்பவில்லை என்று இலங்கை கத்தோலிக்க திருச்சபை ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. தேர்தல் பிரச்சாரங்களுக்கு மத்தியில் பாப்பர் சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வது நல்லது அல்ல என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தான் அறிவித்திருப்பதாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் கடந்த மாதம் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை பாப்பரசரின் இலங்கை விஜயம் தொடர்பான ஏற்பாடுகளில் மாற்றங்கள் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை என்று வத்திகான் பேச்சாளர் ஒருவர் பிபிசியிடம் சற்று முன்னர் தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தல் அறிவிப்பை ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறது என்று அந்த கட்சியின் துணைச் செயலாளர் நிசாம் காரியப்பரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ். திருமலை மணிவண்ணன்.
அடிப்படையில் தான் இருக்கின்றது. என்னவென்றால் இன்னும் சட்ட ரீதியாக ஒரு உத்தியோகபூர்வ அறிக்கையோ அல்லது சட்டபூர்வமான ஒரு அறிக்கையோ கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. அந்த நாடுகள் சம்பந்தமாக ஒரு குழப்ப நிலையில் தான் இது நின்றிருக்கின்றது. எங்கள் முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தவரையிலையும் ஒரு குழப்ப நிலை தான். ஏற்கனவே தலைவர் சொல்லியிருக்கின்றார், எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பொதுத் தேர்தலை தான் முதலாவதாக எதிர்பார்க்கின்றோம், அதுதான் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் ஜனாதிபதி அரசியல் அமைப்பின் சட்டத்தின் படி நாடுகளுக்கு பிற்பாடு இருந்தால் அந்த தேர்தலை முன்கூடிய உரிமை இருக்கின்றது. அது சம்பந்தமாக உத்தியோகபூர்வ அறிவித்தல் வரும் வந்த பிற்பாடு அது சம்பந்தமாக எங்களுடைய கட்சிக்கிடம் ஜனாதிபதி அவர்கள் என்ன தற்போது இந்த அரசாங்கத்தின் பங்காளியாக இருந்திருக்கின்றோம், எங்களை கூப்பிட்டு ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய தலைவர்களை பற்றி என்பதற்கு பிற்பாடுதான் நாங்கள் பேசி அது சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாடு பேச வேண்டும்.
சரி, நீங்கள் இந்த அரசியல் சட்டப்படியே அவருக்கு இதில் தேர்தலை முன்போடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் இந்த சட்டத்தில் அதிகாரம் இருந்தாலும் இதை இதை இயல்பாக செயல்படுத்துவது என்பது ஒரு அரசியல் ரீதியாக சூழ்நிலைகள் தனக்கும் தன்னுடைய கட்சிக்கும் சாதகமாக இருக்கும் என்ற ஒரு கணக்கில் அவர்கள் இந்த தேர்தலை முன்போடுவதாக சிலர் கருதுகிறார்கள். நீங்கள் இந்த அரசியல் சூழ்நிலை அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா?
நிச்சயமாக ஜனாதிபதி தனது நிலைப்பாடு நிச்சயமாக ஊழல் தேர்தலுக்கு பிற்பாடு தன்னுடைய கட்சியின் ஒரு பின்னடைவு மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கும் விரக்தி நிலை இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு எதிர்காலம் இன்னும் மீண்டும் புரட்சி அடைக்கும் பொழுது வேறு எந்த பிரச்சனை வரலாம் என்ற அடிப்படையில் மேம்படுத்தலாம் என்ற அரசியல் யூகங்கள் தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது. இது உண்மையாகவே ஜனாதிபதி தேர்தல் என்பது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தவரையில் பார்க்கு நாங்கள் அது தேர்தல் கேட்பதல்ல. ஆனால் அந்த தேர்தலில் நாங்கள் யாருக்கு எங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும், அதன் ஊடாக எங்களுடைய சமூகத்துக்கு என்ன பெற்றுக் கொள்ளலாம் என்ற விடயத்தை பார்க்கும் ஒரு தேர்தலாக தான் நாங்கள் பார்க்கின்றோம்.
சரி, ஆனால் இப்போ இந்த கடந்த ஒரு சில ஆண்டுகளிலே இலங்கையிலே இந்த போர் முடிந்த பிறகு இலங்கையில் இருக்கின்ற சிறுபான்மை இனங்கள் தொடர்ந்து ஒரு அழுத்தத்துக்குள்ளாகி இருக்கின்ற ஒரு சூழல் நிலவுவதாக பலர் கருதுகிறார்கள். அதிலும் குறிப்பாக முஸ்லீம்கள் புதிய அளவு நெருக்கடிகளிலே வந்திருப்பதாகவும் தோன்றியது. இந்த பொதுபல சேனை போன்ற சிங்கள பௌத்த அமைப்புகள் உங்கள் மீது தொடுத்த இந்த நெருக்கடி என்பது இந்த அரசால், மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அரசால் சரியான முறையில் கையாளப்படவில்லை. சிறுபான்மை மக்கள் பெரிய அளவு ஒரு நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்று நீங்களே பல முறை சொல்லியிருக்கிறீர்கள். அந்த சூழலில் நீங்கள் உங்களது அரசியல் நிலைப்பாட்டை இந்த தேர்தலிலே மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா?
உண்மையிலேயே சிறுபான்மையை பொறுத்தவரையில் பாரிய நெருக்கடி சூழலாக்கிறது உண்மை. அதில் நிச்சயமாக பல கடந்த ஒரு வருட காலமாக முஸ்லிம்கள் இந்த பல நெருக்கடி சூழலிருக்கின்றனர். அது நிச்சயமாக எங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான அச்சங்கள் உச்சக்கட்டத்தில் இருக்கிற காலகட்டம். அரசியல் மாற்றங்கள் ஊடாகத்தான் இந்த பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த முடியுமா அல்ல இருக்கிற அரசியல் தான் எங்களுடைய இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியுமா என்பதை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சிறுபான்மையுடைய பாதுகாப்பு என்ற விடயம் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிலுள்ள சட்டம் ஒழுங்கு என்ற அதை நடைமுறைப்படுத்தும் என்ற தன்மையை பொறுத்துதான் இருக்கின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது சிங்களமாக இருந்தாலும் சரிதான், முஸ்லீமாக இருந்தாலும் சரிதான், தமிழராக இருந்தாலும் சரிதான், எங்களுடைய பாதுகாப்பு கட்டுரைகள் வரும் பொழுது சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால், போலீஸ் தன்னுடைய கடமையை செய்திருந்தால், நீதிமன்றங்கள் தன்னுடைய கடமை செய்யக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பம் இருந்தால், உச்ச நீதிமன்றங்கள் சுப்ரீம் கோர்ட் எங்களுடைய மனித உரிமை மீறல் சம்பந்தமாக எங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருப்பார்கள் என்றால், முக்கியமாக நீதித்துறை அந்த எக்ஸிகியூட்டிவ் சொல்லும் அந்த அதிகார சகல அதிகாரம் வாய்ந்த அந்த ஜனாதிபதி அது அவருக்கு கீழ் இயங்கும் ஏனைய அந்த அங்கங்கள் அதற்கு அவங்களுக்கு எதிராக கட்டளை விடக்கூடிய ஒரு தன்மை இருக்குதா என்று பார்க்க வேண்டும்.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் துணைச் செயலர் நிசாம் காரியப்பர், இலங்கை அரசின் தேர்தல் அறிவிப்பு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்களை பெற முயன்றும் இதுவரை எங்களுக்கு கிடைக்கவில்லை, கிடைத்ததும் அவற்றையும் ஒலிபரப்புகிறோம். இலங்கையில் நடந்தது இனப்படுகொலையே என்று வடமாகாண சபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென சிவாஜிலிங்கம் வைத்த கோரிக்கை ஏற்கப்படாதது தொடர்பில் சர்ச்சை ஒன்று உருவாகியிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை தொகுத்து தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றிருக்கின்றது என்ற பிரேரணை வடமாகாண சபையில் ஏற்கப்பட்டு விவாதம் நடத்தப்பட வேண்டும். இல்லையேல் தமது உறுப்பினர் பதவியை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கின்றார். தமிழர்களுக்கு எதிராக அரசாங்கம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் இங்கு இனப்படுகொலை நடைபெற்றிருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டும் வடமாகாண சபை அது தொடர்பான தமது பிரேரணையை கடந்த 5 மாதங்களாக ஏற்றுக்கொள்ள மறுத்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் பேரவை நடத்தி வருகின்ற விசாரணைகள் இம்மாதம் 31ஆம் தேதியுடன் முற்றுப்பெற உள்ள இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிரேரணை முக்கியத்துவம் பெற்றிருப்பதாக அவர் செய்தியாளர்களிடம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
இந்த சூழ்நிலையிலே வடக்கு மாகாண சபை இனப்படுகொலை என்று சொல்வதற்கு ஏன் தயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு கேள்வி பரவலாக எழுப்பப்படுகிறது. இனப்படுகொலை என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் என்ற திருநிர்ணயங்களை கொடுத்துக் கொண்டிருந்த பொழுது பல்வேறு விதமான நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வந்தது. முதலமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்கள், அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் இதற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கு முன்னறிவித்தல் கொடுத்த பொழுதும் கூட பேரவைத் தலைவரினால் எனக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது. திரு சிவாஜிலிங்கத்தினால் தெரிவிக்கப்பட்ட தீர்மானத்தை குறித்து சட்ட ஆலோசனை பெறப்பட்டு இந்த குறிப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது. இதுவே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆராய்ந்த நிலைப்பாடாகும். இலங்கை அரசினாலும் அதன் ஆயுதப்பட்டினாலும் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டதும் மேற்கொள்ளப்பட்டு வருவதும் இனப்படுகொலை ஜெனோசைடினை சபை ஆழமாக நம்புகிறது என்பதை சர்வதேச சமூகத்துக்கு கூறி வைக்க விரும்புகிறோம். உலகம் சொல்லப்படுது. இதை நிறைவேற்றுவதற்கு தடை என்று சொன்னால் இதற்கான அனுப்பப்பட்ட பதிலை நாங்கள் சொல்லியிருக்கோம். பொதுமக்கள் தீர்மானிக்கிறது. இப்படி என்றால் இனப்பிரச்சனை தீர்விலே நாளைக்கு நீங்கள் என்ன விதமான தில்லுமுல்லை செய்ய போகிறீர்கள் என்ற சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது. நான் ஒன்றை மாத்திரம் சொல்ல விரும்புகிறோம். இனம் படுகொலை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் நாங்கள் எங்களுடைய பதவிகளை தொடர்ந்து நாங்கள் போராட்டங்களை நிர்பந்திக்க வேண்டாம், தள்ள வேண்டாம் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்
என்றார் வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள். இது தொடர்பாக வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
சிவாஜிலிங்கம் அவர்களுடைய பிரேரணை, இது ஒரு தேசிய பிரச்சனை, இது மாகாண சபைக்கு அப்பால் பட்ட ஒரு பிரச்சனை என்பதால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமை முடிவெடுக்க வேண்டும் என்று அவருக்கும் தெரிவித்து தலைமைக்கும் நான் தெரிவித்திருந்தேன். அந்த வகையிலே இந்த விடயம் கூட்டமைப்பினுடைய இணைப்பு கூட்டங்களிலே பரிசீலிக்கப்பட்டு எண்மேற்கொண்ட குழு தீர்மானிக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கப்பட்டு அந்த எண்மேற்குழுவினுடைய முடிவு கௌரவ முதலமைச்சர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு 11 அம்சத்தை உள்ளடக்கி கௌரவ முதலமைச்சர் அவர்கள் எனக்கு எழுத்து மூலம் தெரிவித்த படி நான் கௌரவ சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு இதுதான் அவர்களுடைய முடிவு என்றும் இதற்கு மேல் தாங்கள் ஏதாவது கருத்து கூற விரும்பின் தயவு செய்து நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் நான் தெரிவித்திருக்கிறேன். இந்த விடயம் சம்பந்தமாக அண்மையிலே நடந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இணைப்பு கூட்டத்திலே சம்பந்தன் அவர்கள் இந்த சொற்பிரயோகத்தில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனம் இல்லை, எங்களுக்கு உடன்பாடு உண்டு, ஆனால் இது அல்ல நேரம் என தெளிவாக சொன்னார். அதுவே அவர்களுடைய கருத்தாக இருந்தது
என்றார் வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கடல் உணவுப் பொருட்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் விதித்திருக்கும் தடையை நீக்கக்கோரி இன்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் மீது கற்கள் வீசப்பட்டதில் பதற்றம் ஏற்பட்டது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மீன்பிடி உற்பத்தி பொருட்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் விதித்துள்ள தடையை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் ஒன்று மீது கற்கள் வீசப்பட்டமை காரணமாக குழப்ப நிலையொன்று ஏற்பட்டது. கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் அமைந்துள்ள மீன்பிடித்துறை அமைச்சு முன்பாக இலங்கை மீன்பிடி படகு உரிமையாளர்களின் சங்கத்தினால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற சமயம் மீன்பிடித்துறை அமைச்சின் வளாகத்துக்குள் இருந்த சிலர் கற்களினால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் மீது தாக்குதல்களை மேற்கொண்டதாக அந்த சங்கத்தின் தலைவர் சுமித் பெரேரா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அங்கு பெரும் பரபரப்பான நிலை ஏற்பட்டதுடன் போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்பு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த இலங்கை மீன்பிடி படகு உரிமையாளர்களின் சங்கத்தின் தலைவர் சுமித் பெரேரா, ஐரோப்பிய ஒன்றியம் விதித்துள்ள தடையை நீக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தவிர்த்து வருவதாக குற்றம் சாட்டினார். ஐரோப்பிய ஒன்றியம் விதித்துள்ள தடை காரணமாக எமது தொழிலுக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், அரசாங்கம் எமது நாட்டுக்கு சொந்தமான கடல் வளங்களை வெளிநாட்டவர்களுக்கு சூறையாடுவதற்கு இடமளித்தமை காரணமாகவே இவ்வாறான தடையொன்றுக்கு முகம் கொடுப்பதற்கு நேரிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தற்போது அரசாங்கம் தடையை நீக்குவதற்கு தேவையான திட்டங்களை முன்னெடுப்பதை தவிர்த்து அர்த்தமற்ற விடயங்களை பேசிக் கொண்டிருப்பதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டினார். எனவே அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் சுமித் பெரேரா.
கொழும்பு செய்தியாளர் கே சுதயகுமார். அடுத்து இந்திய செய்திகள். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய இடைக்கால பிணையில் வெளிவந்திருக்கும் முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு தனது அனுதாபத்தையும் ஆதரவையும் தெரிவித்து மத்திய அமைச்சர் மேனகா காந்தி அனுப்பியிருந்த கடிதத்திற்கு பாஜக கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று தமிழ்நாட்டுக்கு பொறுப்பான பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
தமிழகத்தில் அதிமுக அரசுக்கு எதிர்க்கட்சியாக இருந்து வரும் பாஜகவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை மேனகாவின் இந்த கடிதம் எந்த விதத்திலும் மாற்றி அமைக்காது என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு நேற்று ஞாயிறன்று நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி தனிப்பட்ட வாழ்த்து கடிதங்களை அனுப்பியிருந்தனர். சென்னையில் போயஸ் கார்டன் பகுதியில் மீண்டும் ஜெயலலிதாவை சந்திப்பதில் தான் மகிழ்ச்சி கொள்வதாகவும், ஜெயலலிதா எப்பொழுதும் சிறந்த உடல் நலத்துடன் இருக்க தான் விரும்புவதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி நடிகர் ரஜினிகாந்தை அக்கட்சியில் சேர்க்க முயற்சிப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கும் சமயத்தில் ரஜினிகாந்தின் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைவிட முக்கியமாக பாஜகவை சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மேனகா காந்தி ஜெயலலிதாவுக்கு அனுப்பிய கடிதத்தில் ஜெயலலிதாவுக்கு சிறை தண்டனை கிடைத்திருப்பதற்காக தான் வருத்தமடைவதாக தெரிவித்திருந்தார். ஜெயலலிதாவுக்கு தனது ஆதரவும் அனுதாபமும் இருப்பதாகவும், ஜெயலலிதாவின் கஷ்டத்தை போக்க தாம் ஏதாவது செய்ய முடியும் என்றால் அதை செய்ய தான் தயாராக இருப்பதாகவும் மேனகா காந்தி தெரிவித்திருந்தார். அத்துடன் ஜெயலலிதாவின் துன்பங்கள் விரைவில் முடிவுக்கு வரும் என்று தான் உறுதியாக நம்புவதாகவும், ஜெயலலிதா மீண்டும் முறைப்படி மாநில நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பை வகிப்பதை அனைவரும் பார்க்கத்தான் போகிறோம் என்றும் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி அந்த கடிதத்தில் தெரிவித்திருந்தார். மேனகாவின் இந்த கடிதம் தொடர்பில் பிபிசி தமிழோசையிடம் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ்,
தனிப்பட்ட
முறையில் தனக்கு பரிச்சயமான ஒருவருக்கு தனிப்பட்ட வாழ்த்து கடிதம் அனுப்புவது என்பது இந்திய கலாச்சாரமாகும். இது எல்லோரும் மதிப்பளிக்கும் ஒரு செயலாகும். தற்போது ஆட்சியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் அமைச்சர் ஒருவரிடமிருந்து அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருந்தாலும், இந்த கடிதம் எந்த விதத்திலும் தேசிய பாஜகவின் நிலைப்பாட்டையும் தமிழ்நாட்டின் பாஜகவின் நிலைப்பாட்டையும் மாற்றி அமைக்காது. தேசிய அளவில் நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கவில்லை. மாநில அளவிலும் நாங்கள் அவர்களுடன் கூட்டணி அமைக்கவில்லை. ரஜினிகாந்த் அனுப்பிய கடிதத்தை பொறுத்தவரையிலும் கூட அது ஒருவர் இன்னொருவருக்கு எழுதும் தனிப்பட்ட வாழ்த்து கடிதம். ரஜினிகாந்த் ஏற்கனவே பாஜகவுடன் தொடர்புடையவர் என்று நாங்கள் தெரிவித்ததே இல்லை. இந்த கடிதங்கள் பாஜகவின் அரசியல் வழிமுறைகளில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்றார் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ்.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். விலங்குகள் மீது பரிசோதனை செய்யப்பட்ட அழகு சாதன பொருட்களின் இறக்குமதிக்கு இந்திய அரசு தடை விதித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் சங்கீதா ராஜன்.
இது தொடர்பாக அது பிறப்பித்துள்ள அரசாணையில் மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டத்தில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 135B பிரிவின்படி விலங்குகள் மீது பரிசோதனை செய்யப்பட்ட அழகு சாதன பொருட்களின் இறக்குமதிக்கு இனிமேல் அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலங்குகள் மீது சோதனை செய்யும் அழகு சாதன பொருட்களின் ஆய்வுகளுக்கு தேசிய அளவிலான தடையை விதித்த சில மாதங்களிலேயே இந்தியா இறக்குமதியிலும் தடையை விதித்துள்ளது. இத்தகைய தடை விதிக்கும் முதல் தெற்காசிய நாடு இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது. விலங்குகள் மீது சோதனை செய்யப்படும் அழகு சாதன பொருட்களின் தயாரிப்பிற்கும் விற்பனைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கடந்த ஆண்டு தடை விதிக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பு ஒரு வரலாற்று சாதனை என்று HSI ஹியூமேன் சொசைட்டி இன்டர்நேஷனல் என்ற விலங்குகளின் நலனுக்காக செயல்படும் ஒரு தொண்டு நிறுவனம் பாராட்டியுள்ளது. மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்களின் தயாரிப்பின் ஒரு பகுதியாக விலங்குகள் மீது செய்யப்படும் பரிசோதனைகளுக்கு தடை விதிக்க கோரி பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்த பல அமைப்புகளில் இந்த HSI என்ற அமைப்பும் ஒன்றாகும். இந்தியாவில் கடந்த 2012-13 நிதியாண்டில் இறக்குமதி செய்யப்பட்ட அழகு சாதன பொருட்களின் மதிப்பு கிட்டத்தட்ட 59,294 லட்சம் ஆகும். சீனா, கொரியா, தாய்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து இந்த பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்கிறது என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அழகு சாதன பொருட்களின் தயாரிப்பின் ஒரு பகுதியாக விலங்குகள் மீது செய்யப்படும் பரிசோதனைகளுக்கு தடை விதிக்க கோரி இந்திய மருந்து தொழில்நுட்ப ஆலோசனை வாரியத்திடமும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திடமும் அளிக்கப்பட்ட கோரிக்கைகளின் பலனாகவே இந்த விதிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறுகிறார் HSI என்ற தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஆர்வலர் அலோக் பர்னா செங்குப்தா.
And you got a humongous amount of support. So more than 30 members of parliament supported our campaign.
இந்த பிரச்சாரத்தில் எங்களுக்கு பெரிய அளவிலான ஆதரவு கிடைத்தது. பாராளுமன்றத்தின் 30-க்கும் அதிகமான உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவளித்தனர். சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கடிதம் எழுதியுள்ளனர். இது தொடர்பில் நாங்கள் முன்வைத்த ஒரு மனுவில் 70,000-க்கும் அதிகமானோர் கையெழுத்திட்டனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனை சந்தித்து நாங்கள் இந்த மனுவை அளித்தோம். எங்களின் கோரிக்கையின் அடிப்படையில் மருந்து தொழில்நுட்ப ஆலோசனை வாரியம் கூட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திடம் எங்களின் கோரிக்கையை பரிந்துரைத்தது என்றார் HSI என்ற தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஆர்வலர் அலோக் பர்னா செங்குப்தா.
சங்கீதா ராஜன். நைஜீரியாவில் கடந்த 6 வாரங்களாக புதிதாக யாருக்கும் இபோலா தொற்று ஏற்படாத காரணத்தால் நைஜீரியாவை இபோலா இல்லாத நாடாக உலக சுகாதார நிறுவனம் பிரகடனப்படுத்தியிருக்கிறது. இது குறித்து லாகோஸிலிருந்து வில் ரோஸ் அனுப்பியிருக்கும் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாலரத்னம் சீவகன்.
லைபீரியரான பேட்ரிக் சோயா நைஜீரியாவுக்கு ஜூலையில் வந்தபொழுது இபோலாவுக்கு எதிராக அங்கு நடந்த போராட்டத்தின் முன்னணி அரங்கு இந்த மருத்துவமனைதான். மிகவும் கடுமையாக நோய் சொட்டிய சோயா அவர்கள் வெளியே போக வேண்டும் என்று மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தார். ஊசி மருந்தை அவர் பீத்து எறிந்தார். பணியாளர் மீது ரத்தத்தை வீசி அடித்தார். ஆனால் பணியாளர்கள் திடமாக இருந்ததாக டாக்டர் பெஞ்சமின் ஆகியரி அவர்கள் கூறுகிறார்.
எமது மக்களுக்காக, நாட்டுக்காக உறுதியாகவும் பொறுப்பாகவும் இருப்பதுதான் எமக்கு ஒரே வழி. உண்மையில் இறுதியாக பார்த்தால் இது மொத்தமாக ஒரு தேசபக்தி தான்.
சோயா மருத்துவமனையில் இறந்து போனார். அவரை சனநெருக்கம் மிக்க நகருக்குள் விட்டிருந்தால் நிலைமை பேரழிவாகியிருக்கும். சோயாவை காப்பாற்ற முயற்சித்த 4 மருத்துவமனை ஊழியர்கள் உயிரிழந்து போய்விட்டார்கள். அவரது நோயை முதலில் கண்டுபிடித்த கதாநாயகியான டாக்டர் அமாதில் அடக்கம். நைஜீரியாவின் முதலாவது இபோலா தொற்று அதுதான். டாக்டர் அமையு அடடோவின் ஒரே மகனான பெங்கால் கடசோ அவர்கள் தனது தாய் குறித்து பெருமை கொள்கிறார்.
முதலாவது நோயாளியை கண்டுபிடித்ததன் மூலம் நைஜீரியர்கள் எல்லோரும் அந்த நோய்க்கு தயாராவதற்கு உதவியிருக்கிறார். அத்துடன் இதுதான் எமக்கும் எமது மேற்காப்பிரிக்க அண்டை நாடுகளான கினி, லைபீரியா மற்றும் சியாரா லியோன் ஆகியவற்றுக்குமான வித்தியாசமும் ஆகும்.
நைஜீரியா மிகவும் வேகமாக செயற்பட வேண்டியிருந்தது. நோய் தொற்றியிருக்கக்கூடிய சுமார் 900 பேரை வீடு வீடாக சென்று பணியாளர்கள் தேட வேண்டியிருந்தது. 3 வாரங்களுக்கு அவர்களது உடல் வெப்பநிலை எடுக்கப்பட வேண்டும். அது ஒரு கடினமான வேலை. அப்பொழுது பயந்து போயிருந்த மருத்துவ ஊழியர்களை அதனை செய்வதற்கு
நீங்கள் ஒரு மருத்துவ பணியாளர், நானும் அதுதான். விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் நமது பணியை செய்ய வேண்டும். சரி என்று சொன்ன அவர் நீங்கள் எத்தனை நாளைக்கு என்னை பார்க்க வருவீர்கள் என்று கேட்டார். 21 நாட்கள் என்று சொன்னேன். வேலை முடிந்ததும் தனக்கு பார்ட்டி கொடுக்க வேண்டும் என்றார் அவர். இப்போது எனக்கு இபோலா இல்லை, நான் கொண்டாட வேண்டும் என்றார் அவர்
என்றார் ஒரு சுகாதார பணியாளர். நைஜீரியா தயாராக இருக்கவில்லைதான். ஆனால் சர்வதேச உதவியுடன் இணைந்து செயற்பட்டு இபோலா நோயாளிகளின் எண்ணிக்கையை அது 8 குறைத்துவிட்டது. இபோலா பரவலுக்கு எதிராக போராடிய உலக சுகாதார நிபுணரான டாக்டர் சைமன் மாடல் அவர்களின் கருத்துப்படி நைஜீரியா அமைதியாக இருக்க முடியாது.
நாட்டின்
அளவை கொண்டு பார்த்தீர்களானால் மேலும் நோயாளிகளை நீங்கள் கண்டுபிடிக்க நேரலாம். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், மிகவும் சராசரியான மருத்துவமனை சூழ்நிலை நோயாளிகளை கண்டறிவதை தாமதமாக்கலாம். கழிவகற்றும் வழிகளில் நோய் பரவுவதை கட்டுப்படுத்த மோசமான வசதிகளே இருக்கக்கூடும்.
நாடெங்கிலும் தயாராக இருப்பதற்கான பெரும் வாய்ப்புகள் நைஜீரியாவுக்கு இருக்கின்றது. ஆனால் மீண்டும் நோய் தொற்று ஏற்படத் தொடங்கினால் அதனை வெல்வது கடினமாகிவிடும்.
பிபிசியின் வில்ரோஸ் அனுப்பிய செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சீவகன். நேயர்களே, இன்றைய செய்தி அரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்று இடம்பெற்றிருக்க வேண்டிய விளையாட்டரங்கம் இன்று இடம்பெறவில்லை. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.